පන්තුමනි පාර්ලිමේන්තුව නොවැම්බර් මාස 21 වෙනි දින පෙරවරු 9:30 දක්වා කල් තබිය යුතුයි යෝජනා කරමු.
කල් තබන අවස්ථාවේ යෝජනාව. ගරු චාල්ස් නිමරණාදෙන් මන්ත්‍රීතුමා ඔබට විනාඩි 5ක් තිබෙනවා.
නන්රි තලමෙ දාංගන උරුපිනවර්ගලේ ගෞරව அமைச்சர்வர்களே, அம்பாறை மாவட்டத்தில் கல்முனை வடக்கு தமிழ் உப பிரதேச செயலகமாக 1989 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. 1993 ஆண்டு ஜூலை மாதம் 28 திகதி 28 உப பிரதேச செயலகங்களை முழுமையான பிரதேச செயலகங்களாக தரமுயர்த்துவதற்கான அமைச்சரவையும் அனுமதி வழங்கியிருந்தது. இதில் கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலகம் ஒன்றாகும். இவற்றில் 27 உப பிரதேச செயலகங்கள் முழுமையான பிரதேச செயலகமாக மாற்றப்பட்டும் இன்று வரை கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலகம் முழுமையான பிரதேச செயலகமாக தரம் உயர்த்தப்படவில்லை. இங்கு இலங்கை நிர்வாக சேவை தரம் ஒன்று நிலை கொண்ட பிரதேச செயலாளரும் 29 கிராம அலுவலர் பிரிவுகளும் சுமார் 215 அரச பணியாளர்களும் கடமையாற்றுகின்ற போதும் நிதி அதிகாரமும் காணி அதிகாரமும் இன்று வரை வழங்கவில்லை. கடந்த அரசாங்கத்தினால் உறுதிமொழி வழங்கப்பட்டும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. மேன்மதங்கிய ஜனாதிபதி ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற கொள்கையை பிரதிப்படுத்திய நிலையில் கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலகத்தினை நிதி மற்றும் காணி அதிகாரங்களுடன் கூடிய முழுமையான பிரதேச செயலகமாக தரமுயர்த்தி தருமாறு இந்த சபையில் பிரேரணையை முன்வைக்கின்றேன். கௌரவ அமைச்சரவர்களே, இந்த கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலகம் என்பது 93 ஆண்டிலிருந்து ஒரு சில அரசியல்வாதிகளினுடைய அழுத்தத்தினால் வேண்டுகோளினால் தொடர்ச்சியாக இந்த நிதி அதிகாரமும் காணி அதிகாரமும் மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்களால் தடுத்து நிறுத்தப்பட்டுக் கொண்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த நிலையில் நாங்கள் இந்த எங்களுடைய கட்சி சார்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கட்சி சார்பாக இந்த பிரேரணையை நாங்கள் முன்வைக்கின்றோம். இந்த பிரதேச செயலகத்திற்கு முழுமையான ஒரு பிரதேச செயலகமாக காணி அதிகாரம் நிதி அதிகாரம் அடங்கலான ஒரு பிரதேச செயலகமாக மாற்றித்தர வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டு நிற்கின்றோம். அதே நேரத்தில் கடந்த 2019 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது தங்களுடைய கட்சி சார்பாக அங்கு சென்றவர்கள், குறிப்பாக தற்போது அமைச்சராக இருக்கின்ற நாமல் ராஜபக்ச அவர்கள், தற்போது நாட்டினுடைய பிரதமராக இருக்கின்ற மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அந்த பிரதேசத்தில் வாக்குறுதிகள் வழங்கியிருந்தார்கள். தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முழுமையான பிரதேச செயலகமாக கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலகம் முழுமையான பிரதேச செயலகமாக மாற்றி தரப்படும் என்று தங்களுடைய அரசாங்கத்தினால் பொறுப்பு வாய்ந்த நிலையில் உள்ளவர்களினால் இந்த உறுதிமொழி வழங்கப்பட்டது. நீங்கள் அங்கு வாக்கு தமிழ் மக்கள் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற, குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் 2 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டக்களப்பில் வந்திருக்கிறார்கள். அம்பாறை மாவட்டத்தில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் வர முடியாத சூழ்நிலைக்கு அங்கு இருந்த தமிழ் வேட்பாளர்கள், அதாவது கருணா என்கின்ற விநாயகமூர்த்தி அவர்களினால் அங்கு தேவையில்லாமல் போட்டியிட்டு தான் இந்த பிரதேச செயலகத்தை தரமுயர்த்தி தருவேன் என்று தனக்கு வாக்களியுங்கள் என்று கூறி அந்த வாக்குகளை பிரித்து கடைசியில் அந்த பிரதேசத்திற்கு ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வர முடியாத சூழ்நிலைக்கு அவர் ஆக்கியிருந்தார். குறிப்பாக நான் கூற விளைவது என்னவென்று சொன்னால், தங்களுடைய அரசாங்கத்தில் கிழக்கு மாகாணத்திலும் சரி வட மாகாணத்திலும் சரி இப்படியான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் தமிழ் மக்கள் வாக்களித்தார்கள். அதே நேரத்தில் தற்பொழுது உறுப்பினர்களாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார். ஆகவே கௌரவ அமைச்சரவர்களே, இந்த இதற்கு ஒரு சரியான பதிலை, நேர்மையான பதிலை நீங்க கட்சி சார்பாக பார்க்க வேண்டாம், ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பார்க்க வேண்டாம். 93 ஆண்டில் இருந்து நேரடியாக இந்த அந்த பிரதேசத்தை மக்களை அடக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகளிட இருந்து அந்த பிரதேசத்தை காப்பாற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
யோஜனா ஸ்திரிக்கிரீம கரு கலைராசன் மந்திரிதுமா ஒபட வினாடி தேகாக திபினோ
ஔரவ உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் அவர்களால் கொண்டுவரப்பட்ட ஒத்திவைப்பு பிரேரணையை வழிமொழிந்தவனாக கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் என்பது கிட்டத்தட்ட 30 வருடங்களாக 215 உத்தியோகர்களை கொண்டு இயங்கி வருகின்ற உப பிரதேச செயலகமாகும். இதோடு ஆரம்பிக்கப்பட்ட ஏனைய பிரதேச செயலகங்களெல்லாம் தற்பொழுது அதிகாரமுள்ள பிரதேச செயலகங்களாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இற்றவரைக்குமாக தரமுயர்த்தப்படாமல் இயங்குகின்ற ஒரே ஒரு பிரதேச செயலகம் இந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலகமாகும். எனவே இங்கு தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் நிறைந்து வாழுகின்ற ஒரு பிரதேசம். இந்த பிரதேசங்களை மையமாக வைத்து 2001 சாய்ந்தமது பிரதேச செயலகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது 31 வருடங்களாக இயங்குகின்ற இந்த பிரதேச செயலகம் இற்றவரைக்கும் தரமுயர்த்தப்படாமல் இருப்பதுதான் ஒரு மனவேதனை. இதிலே குறிப்பாக தமிழ் மக்கள் தங்களுடைய கருமகங்களை செவ்வனை செய்ய வேண்டும் என்பதற்காக பல காலமாக போராடி கிடைக்கப்பட்டதொன்று. ஆனால் இந்த பிரதேசத்தின் தரமுயர்த்துகிற விடயத்திலே கூடுதலாக அரசியல்வாதிகளின் தலையீடு இருப்பதுதான் ஒரு மனவேதனையான ஒரு விடயம். இங்கு அந்த பிரதேச செயலகம் தரமுயர்த்துகின்ற விடயத்திலே கூடுதலான அரசியல்வாதிகள் தலையீடு செய்து பல வாக்குறுதிகளை எல்லாம் வழங்கி
இருக்கின்றார்கள்.
ஆகவே அவ்வாறு வழங்கப்பட்டும் இற்றவரைக்குமாக அந்த பிரதேச செயலகம் தரமுயர்த்தப்படாமல் இருப்பதென்பது அந்த பிரதேச மக்களை இன்னொரு மாற்று சமூகம் அடக்கி ஆள வேண்டும் என்ற அடிப்படையில் செயற்படுகிற ஒரு விடயமாக அங்குள்ள தமிழ் மக்கள் பார்க்கின்றார்கள். நிச்சயமாக நான் நினைக்கின்றேன், இந்த இலங்கை திருநாட்டிலே அவ்வாறு அநீதிகளுக்கு முகம் கொடுக்கிற ஒரு இனம் வாழுகிற ஒரு இடமாக இந்த கல்முனை தமிழ் பிரதேச செயலகம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த உயரிய சபையினூடாக இந்த பிரதேச செயலகத்தை தரமுயர்த்தி அந்த மக்களும் இந்த அரசினால் வழங்கப்படுகின்ற சகல பலாபலன்களையும் அனுபவிக்கக்கூடிய வகையிலே இந்த அரசாங்கம் அந்த ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும். குறிப்பாக பல பிரதேச செயலகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன, புதிய பிரதேச செயலகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது, புதிய பிரதேச சபைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஏன் இந்த கல்முனையில் வாழுகின்ற தமிழ் மக்களுக்கு மாத்திரம் இவ்வாறு அநீதிகள் ஏற்படுகின்றது என்கின்ற விடயத்தை நான் இந்த உயரிய சபையிலே கேள்வியாக தொடுக்க விரும்புகின்றேன். கடந்த தேர்தலில் கூட எங்களுடைய இந்த நாட்டிலே இருந்து இப்பொழுது பிரதம மந்திரியாக இருக்கின்ற கௌரவ பிரதம மந்திரி அவர்கள் நேரடியாக சென்று அந்த மக்களிடம் கூறியிருந்தார், எனக்கு வாக்களியுங்கள், அந்த பிரதேசத்தை தரமுயர்த்தி தருகிறோம் என்று சொல்லி. நாங்கள் ஒவ்வொரு வருடமும் அம்பாறை மாவட்டத்திலே நடைபெறுகிற தேர்தல்களிலே ஒரு பிரதிநிதியை பெற்று வந்திருக்கின்றோம். ஆனால் இம்முறை அந்த மாவட்டத்தில் நாங்கள் ஒரு பிரதிநிதியை இழந்திருக்கின்றோம். ஏனென்றால் நீண்ட காலமாக எங்களுடைய மக்களை ஏமாற்றியதன் விளைவாக அந்த மக்கள் எங்களுக்கு எதிராக திகழக்கூடிய ஒரு சூழல் உருவாகியது. ஆகவே இந்த உயரிய சபையிலே அந்த அம்பாறை மாவட்டம் என்கின்ற பொழுது நாங்கள் தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் சிங்கள மக்களும் வாழ்கின்ற அந்த பிரதேசத்திலே நான் சொல்லப்படுகின்ற இந்த வடக்கு பிரதேசம் என்கின்ற பொழுது அங்கு தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் முஸ்லிம் மக்களும் இருக்கின்றார்கள், மூன்று இனமும் வாழ்கின்றது. ஆகவே இரண்டு பிரதேசங்கள் தனிமையாக முஸ்லிம்களுக்காக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த வடக்கு பிரதேசம் என்கின்ற பொழுது இந்த பிரதேசத்துக்குள்ளும் இந்த மூன்று இன மக்களும் இருக்கின்றார்கள். இதில் எந்த விதமான பாகுபாடும் இல்லாது இந்த பிரதேசத்தை தரமேற்றி கொடுக்க வேண்டியது இந்த அரசின் பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த பிரதேசத்திலே பாடசாலைகள் ஆலயங்கள் என்ற அடிப்படையில் கூடுதலாக தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் 33,007 பேர் தமிழர்களும் 3,815 முஸ்லிம்களும் 124 சிங்கள மக்களுமாக வாழுகின்ற ஒரு இடமாக இந்த கல்முனை தமிழ் பிரதேச செயலகம் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த பிரதேச செயலகத்தை தரமுயர்த்தி அந்த மக்களின் அன்றாட நடவடிக்கைகளை சீராக முன்னெடுப்பதற்கு உதவி செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த நாட்டிலே கூடுதலான அதிகாரங்கள் செலுத்தப்படுகிற இடமாக இந்த கல்முனை தமிழ் பிரதேசம் இருந்து கொண்டிருக்கிறது. அங்கே எங்களுடைய மக்கள் சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலத்தில் கூட நான் அந்த சமூகங்களை குளறுபடிவண்ணி ஒரு இன ரீதியாக பார்க்கவில்லை. அங்கே 2015 நகர திட்டமிடல் அமைச்சினுடாக அந்த காணிகளை, அதாவது குறிப்பாக தமிழ் மக்களுடைய காணிகளை அரச உடைமையாக்கி அங்கே வர்த்தக சந்தை ஒன்று உருவாக்குவதற்கும் மைதானம் ஒன்று உருவாக்குவதற்கும் நூலிலையம் ஒன்று உருவாக்குவதற்குமாக கிட்டத்தட்ட 500 காணிகள் அரச உடைமையாக ஆக்குவதற்குரிய முயற்சிகள் எடுக்கப்பட்டது. அந்த மக்கள் கிளந்தெழும்பி ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் நடத்தி இருந்தார்கள். அந்த அடிப்படையில் பிரதேசத்தில் இருக்கிற மக்களின் காணிகளை இவ்வாறு
ஆக்குவதற்கு
எடுக்கப்பட்ட தீர்மானம் என்பது முஸ்லிம் அரசியல்வாதிகளால்
பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த சபையில் இன்று சார்லஸ் நிர்மநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் முன்மொழிந்து நண்பர் கலையரசன் வழிமொழிந்திருக்கின்ற இந்த பிரேரணையில் உண்மையில் யதார்த்தபூர்வமான சில பரஸ்பர பிரச்சனைகள் இருப்பது என்பதை நாங்கள் இங்கு அடையாளம் காண வேண்டும். இந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை தரமுகத்துகின்ற விவகாரத்தில் அரசியல்வாதிகளின் தலையீட்டின் காரணமாக இது தடைப்பட்டு நிற்கிறது என்று சொல்வதை விடவும், உண்மையிலே அதில் இருக்கின்ற எல்லை பிரச்சினைக்கான சரியான சுமூகமான தீர்வை காண்பதற்கான முயற்சியில் பல வருடங்களாக நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரோடு சிநேகபூர்வமாக பேச்சுவார்த்தைகள் நடத்தி ரெண்டு இனங்களும் ரெண்டு தமிழ் பேசும் சமூகங்களும் ஒற்றுமையாக இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற முயற்சியை மிக தீவிரமாக முன்னெடுத்து வந்திருக்கிறோம். உண்மையில் கடந்த ஆட்சி காலத்திலும் இறுதிக்கட்டத்தில் அமைச்சர் வஜ்ர அபயவர்தனவுடைய தலைமையில் இது சம்பந்தமான பல பேச்சுவார்த்தைகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் நாங்களும் சேர்ந்து நடத்தி வீட்டிலே அதற்கென்றொரு அமைச்சரவை பத்திரத்தின் மூலம் ஒரு எல்லை நிர்ணய சபை, எல்லை நிர்ணய குழு உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த எல்லை பிரச்சனைகள் சம்பந்தமான விவகாரத்தில் மிக சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இந்த குறுகிய காலத்துக்குள் என்னை பொறுத்தமட்டிலே 29 கிராம சேவக பிரிவுகள் இருக்கின்ற கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலகமும், அதே நேரம் அதே விதமாக இன்னும் 29 கிராம சேவக பிரிவுகளாக இருக்கின்ற முஸ்லிம்களுக்கான கல்முனை பிரதேச செயலகமும், இந்த ரெண்டு செயலகங்களுக்கு இடையிலே நிலங்களை பொறுத்தமட்டிலே 70% இருக்கின்ற முஸ்லிம்களுக்கு வெறுமனே 29 பிரதேச கிராம சேவகர் பிரிவுகள் இருக்கின்ற விவகாரமும், அதே நேரம் இருக்கின்ற முக்கியமான பல எல்லை பிரச்சனைகள் குறித்த சிக்கல்களும் நாங்கள் மிக தீவிரமாக ஆராய்ந்து இதற்கொரு சுமூகமான முடிவை காண வேண்டும். குறிப்பாக ரெண்டு தமிழ் பேசும் சமூகங்களுக்கு இடையிலே இதைவிடவும் பரந்துபட்ட முறையில் உடன்பாடு காணப்பட வேண்டும் என்பதும், நிர்வாக ரீதியாக வடகிழக்கிலே பல இடங்களில் இந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்தால், மட்டக்களப்பு மாவட்டத்தில் கோர்லைப்பற்று மத்தி பிரதேச செயலகத்திலும் 8 கிராம சேவர் பிரிவுகள் இருக்கின்ற நிலையிலும் இன்னும் அதனுடைய எல்லைகள் சரிவர நிர்ணயிக்கப்படாத ஒரு துப்பாக்கியமான நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கோர்லைப்பற்று மத்திய பிரதேச செயலக சம்பந்தமான விவகாரத்திலும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் அந்த பிரச்சனை இருக்கிறது. எனவே நிர்வாக ரீதியாக பல மாவட்டங்களிலே இன்று வடகிழக்கிலே மாத்திரம்தான் இந்த இன ரீதியான வகையில் பிரதேச செயலகங்களை பிரித்து ஆளுகின்ற ஒரு நடைமுறை இருக்கின்ற ஒரு சூழலில் கொள்கை ரீதியாக அரசாங்கம் இவ்வாறான ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறதா என்ற ஒரு பிரச்சனையை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த அடிப்படையிலே தான் ரெண்டு தமிழ் பேசும் இனங்களாக இருக்கின்ற தமிழர்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக இந்த எல்லை பிரச்சினை சம்பந்தமான விவகாரத்தில் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வருவதன் நிமித்தமாகத்தான் இந்த விஷயத்திலே பல பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். ஒரு எல்லை நிர்ணய குழு உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே
இது சம்பந்தமான பொது நிர்வாக உள்நாட்டு அமைச்சின்
கட்சியின் அந்த எல்லைநிர்ணய குழுவின் அறிக்கையின் பிற்பாடு இதை சுமூகமாக நாங்கள் பேச்சுவார்த்தையின் மூலம் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் முஸ்லிம் காங்கிரசும் ஏனைய கட்சிகளும் சேர்ந்து இந்த முடிவுக்கு வருவதுதான் சாலச்சிறந்தது. இதை விடுத்து இந்த சாய்ந்தமரது பிரதேச சபையை தரமுறுத்தி தருவதாக சொல்லி அதனூடாக ஏற்பட்ட பல விபரீதங்களின் பிற்பாடு அந்த விஷயமும் கைவிடப்பட்டிருக்கிற ஒரு நிலையும் அதைக்கும் இதற்கும் முடிச்சு போட்டு இதன் மூலமாக நினைத்த சக்திகளும் இன்று விரக்தியடைந்து போயிருக்கிற நிலையில் இந்த பிரச்சனையை இன்னும் நீடித்துக் கொண்டு போகாமல் ஒரு தீர்வுக்கு கொண்டு வர வேண்டியது அவசியம் என்பதையும் நான் இங்கு வலியுறுத்தி அமைய விரும்புகின்றேன். நன்றி.
ஸ்துதி. ஹானபல் ராசமாணிக்கம், you have 2 minutes.
இந்த இடத்தில் உண்மையிலே ரவுப் ஹக்கீம் அமைச்சர் அவர்களுக்கு, முன்னாள் அமைச்சர் அவர்களுக்கு பிறகு கிடைக்க கிடைச்சது உண்மையிலே ஒரு சந்தோஷம். உண்மையிலே அமைச்சர் அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்களே, நாங்கள் ரெண்டு இனங்களுக்குள் நல்லிணக்கத்தை நாங்கள் பேண வேண்டும். வடக்கு கிழக்கென்று தமிழ் பேசும் மக்களின் தாயகம் என்ற அடிப்படையில் நாங்கள் சில இடங்களில் நாங்கள் சில விட்டுக் கொடுப்புகள் நாங்கள் செய்யத்தான் வேண்டும். அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த விடயத்தில் இதைவிட கூடிய அளவு கவனத்தை எடுத்து ரெண்டு இனங்களுக்கு இடையிலே நல்லிணக்கம் வர வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் கடந்த காலத்திலே கூட விடயங்களில் நாங்கள் ஒன்றாக செயல்பட்டிருக்கோம். அந்த வகையில் இந்த விடயத்தில் நீங்கள் வந்து இதுக்கு தடையாக இருந்தால் நல்லமன்றதை நான் இந்த இடத்திலே சொல்ல விரும்புகின்றேன். ஆனரபிள் மினிஸ்டர், as you are responding to this question, this culminate DS office issue is not even an issue. There has been a cabinet approval was taken on in 1993 in July 28 on the 28th of July, and this DS office has been upgraded. There is no issue at all. This has been put on hold for various reasons which are unknown to us. I mean, there could be political reasons. So there is actually nothing to be done. It's a DS office. There's the land powers are there. We just need to send an accountant there. There is a card has been created. The accountant just has not been sent there. That's the only issue that is there. I don't even understand why we are talking about it in 2020, nearly 27 years. Honorable Ataullah is speaking to you, but I hope that you would pay attention to me because I'm trying to get your attention. Mr. Ataullah, please give me a minute, Honorable Ataullah, because 1993, this cabinet decision was taken. So there is no issue as to why we can't have an accountant. I mean, 29 divisions now presently to make payments, they have to fill out all the vouchers, send it to another divisional secretariat office. The office is within another one. It's within 1 kilometer. All the paperwork is done and then it's sent there. And then the accountant from that office signs it and sends it back here. Currently, Pitcha Sambaram, that's what they say in Tamil. I don't know what it's called. I think the most basic payment that is made to people, I think 500 or 1,000 rupees. That's the only payment that is being done here. And these to make this, what is the issue? During the last presidential election, Honorable Basil Rajapaksa, soon to be Honorable Basil Rajapaksa, came to Kalmune and he said that if this government comes, if president wins, he'll do it within 1 month. Mr. Vyalendran, Honorable Vyalendran was there. He did a protest and with the Jnanasara Therar, he came there and they promised that this will be done. Karuna contested for parliamentary elections from Kalmune, from Ampara, citing these reasons that if president is elected, that this will be done within a day. Now today, what is happening? We are sitting here, we are debating about a cabinet decision that was made. A cabinet that was made, we just need to implement it. An accountant, there's a card for it. Why can't it be done? I mean, are you going to keep falling into this trap? I really wish Rauf Hakim, Honorable Rauf Hakim, would support this idea because this we need to live together in the north and east of this country. How can we live together if this little issue cannot be resolved? Please don't bring politics in. I know Honorable Harris has been opposing this decision. That is his own politics. That is his own electorate. That is his district. But as a leader of the Muslim Congress, as a leader, you just mentioned that we need to work together with TNA. Why can't you allow this? These people who live in that area need justice. Why can't we be fair by them? We're not asking for a new divisional secretariat. There are so many issues that we don't even raise. There is an education zone. Adhyapana kalapayak thiyena Madakalapo district e idan sambandhayak nathuwa kilometer 30 ka durin thiyena adhya api kawada thekada viruddha unne mokada ekada viruddha nathi e jaathinte ek awashya nisa apiya dunna ai meke nithara denne me desha aaye Rauf Hakim mamathuma aaye sandayak enne avurudu 4 kata kiyanna ba meka avurudu 2 kamaren visuranna puluwan nisa samata aawoth ei habai sandayak enne ne dan me sandaya kale nemeyne ඇයි මේක දෙන්න කැමති නැත්තේ? රෞෆකි මැමතුම මම පළවෙනි කතාව කරපු ගමන් මට නෝට්ටයක් කියලා තිබ්බා කන්ග්‍රැචුලේෂන්ස් ග්‍රේට් ස්පීච් කියලා. අද මම මෙතන රෞෆකි මැමතුමට මෙහෙම කතා කරන්න අවස්ථාවක් මාස දෙකක් ඇද්ද කියලා මම හිතුවේ නැහැ. Please allow this, Honorable Minister. Please allow this because don't, I don't know, you said, you even mentioned that your members went and voted without your knowledge. So I hope that you can get your members in line and get this done. Because, I mean, if your members voted for the 20th Amendment, I don't know if it's for this. But if you couldn't get your members to support that, at least get your members to support this. Because this is an issue that is going on for a long time. It's been...
You have 3 minutes.
கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, உண்மையிலே அங்கு கல்முனை வடக்கு பிரதேசம் தரமுயர்த்தப்படாமல் இருப்பது அந்த பகுதி மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற ஒரு அநீதியான செயற்பாடு. அந்த தமிழ் பகுதி மக்களுக்கு ஏனென்றால் புவியியல் தொடர்பில்லாமல் ஒரு கல்வி வலயத்தை மட்டக்களப்பு மத்திய வலயத்தை உருவாக்க முடியுமானால், பவுனியாவிலே ஒரு புவியியல் தொடர்பில்லாமல் ஒரு பிரதேசத்தை உருவாக்க முடியுமானால், 27 பிரதேசங்களை உபபிரதேசங்களை தரம் உயர்த்தி அதே வேளையில் அதே சமகாலத்தில் உருவாக்கப்பட்ட பிரதேசலகம் இன்னும் தரமுயர்த்தப்படாமல் இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். அதே வேளையில் கடந்த ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்திலே உண்மையிலே அந்த கல்முனை வடக்கு பிரதேசத்தை தரமுயர்த்தச் சொல்லி மக்கள் பல்வேறுபட்ட ஆர்ப்பாட்டங்களை போராட்டங்களை மேற்கொண்ட போது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அதே வேளையில் அவர்களோடு இணைந்து செயற்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சாளர் சுமந்திரன் அவர்கள் இங்கிருந்து கல்முனை வடக்கு பிரதேசத்துக்கு சென்று அங்கே மக்கள் மத்தியிலே இதை நாங்கள் ஒரு மாத காலத்துக்குள் தரமுயர்த்தி தருவோம், நீங்கள் இதை ஒரு மாத காலத்துக்குள் தரமுயர்த்தி தருவோம் என்ற வாக்குறுதி அவர் வழங்கியிருந்தார். அதை நம்பி அந்த மக்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டிருந்தார்கள். உண்மையிலே கடந்த ஆட்சி காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பை உண்மையிலே ஏமாற்றியதுதான்.
கௌரவ வியாழேந்திரன் அவர்களே, தயவு செய்து இதுல சுமந்திரன் எம்பிக்கு தொடர்பு இல்லாத ஒரு விடயம், இதுல அவரை பற்றி கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க விஷயத்தை மட்டும் கதையுங்க. இது கல்முனை தரமுயர்த்தத்தை பற்றி நீங்க என்ன சுமந்திரன் எம்பியை பற்றி கதைக்க வேணும்? இது இது தொடர்பான விஷயத்தை மட்டும் கதையுங்க. கதைக்க வேண்டியது மட்டும் கதையுங்க. நாங்களே இவரது கஷ்டப்பட்டு
கல்முனை வடக்கு பிரதேசத்தை தரமுயர்த்துவதாக இங்கிருந்து அவர் அங்கே அதாவது கல்முனை பிரதேசத்துக்கு முன்னர் சென்று கொண்டு சென்ற கடிதத்தை கூட வாய்த்து காட்டினார். ஆனால் என்ன நடந்தது? இவர் சுமந்திராவுடைய கதை தமிழ் தேசத்தின் கதையை நம்பி அந்த அழைத்துக் கொண்டு சென்றார்கள். நடந்ததுதான். ஏன் நடக்கல? அது உங்களுக்கு நன்றாக தெரியும், எனக்கு நன்றாக தெரியும். நாம் அங்கிருந்து அந்த விடயம் எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆகவே கடந்த காலத்திலே அந்த கல்முனை மக்களுடைய உண்மையான நேர்மையான போராட்டம் மழுங்கடிக்கப்பட்டது. ஏனென்றால் அந்த போராட்டத்திலே நாங்களும் கலந்து கொண்டிருந்தோம். ஆகவே கல்முனை வடக்கு பிரதேசம் தரமுயர்த்தப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் கவனமாக இருக்கின்றோம். ஆனால் கடந்த ஆட்சி காலத்திலே மக்களை கடந்த அரசு காலத்திலே ஏமாற்றினார்கள். கல்முனை மக்களை ஏமாற்றினார்கள். அதனால் தான் அங்கு கலையரசன் அவர்கள் கூறியது போல மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு
மந்திரதுமா Order please. கரு வீலேந்திரன் மந்திரதுமா.
ஆகவே கல்முனை வடக்கு பிரதேசம் தரமுயர்த்தப்பட வேண்டும் என்பது அந்த மக்களுடைய நியாயமான கோரிக்கை. நாங்கள் ஒருபோதும் மறுக்கவில்லை. ஆனால் உண்மையிலே அந்த மக்கள் ஏமாற்றப்பட்டிருந்தார்கள். ஆகவே ஏனைய இடங்களிலே ஒரு புவியியல் தொடர்பை பின்பற்றாமல் ஒரு வேலையை செய்ய
கர்வமித்துமா அப்ப கத்தா கரண்
அதே கரு புலாசுரா மந்திரி இதுமணி ගරු පාර්ලිමේන්තු මන්ත්‍රී චාල්ස් නිර්මලනාදන් මැතිතුමා විසින් කරන ලද සභාව කල්තැබීමේ යෝජනා පිළිබඳව මගේ සුදේශ
කරුණාකර සභාව නිස්සබ්ද වෙන්න
ඇමතිවරයා හැටියට මට දෙන පිළිතුර අපේ ප්‍රතිපත්තිය එක රටක් එක නීතියක් යන සංකල්පයන යටතේ සියලුම ජාතීන් සමග සමගියෙන් කටයුතු කිරීම ඒ සියලු ජාතීන්ගේ අයිතිවාසිකම් ඒ අයගේ සාධාරණ ප්‍රශ්නවලට සාධාරණ සොයලබල විසඳුම් දීම අපේ ප්‍රතිපත්තිය. එනිසා වත්මන් තත්ත්වය පිළිබඳව මම පැහැදිලි කරන්නම්. අම්පාර දිස්ත්‍රික්කයේ කල්මුණේ උතුරු උප ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලය 89 ජනවාරි මස සිට ක්‍රියාත්මක වන පරිදි 93/7/28 දින රැස්වූ අමාත්‍ය මණ්ඩලය විසින් කල්මුණ උතුරු උප ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලය ඇතුළුව උපකාර්යාල 28ක් උත්ශ්‍රේණිගත කිරීමට අනුමැතිය ලබා දී ඇත. කෙසේ වෙතත් විවිධ හේතු මත 93 වර්ෂයේ සිට මේ දක්වා මෙම කල්මුණේ උතුර උප ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලය උත්ශ්‍රේණිගත කිරීම සිදු වී නොමැති අතර මේ පිළිබඳව අවධානය යොමු කරමින් වත්මන්ගරු අග්‍රාමාත්‍යතුමාගේ ප්‍රධානත්වයෙන් 20/20 පෙබරවාරි මාස 17 වන දින පැවති සාකච්ඡාවේදී ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාස පිහිටුවීමේදී සියලුම සාධක පිළිබඳව අධ්‍යයනය කර තීරණ ගැනීම සුදුසු බවට යෝජනා කර ඇත. ඒ සඳහා සීමා නිර්ණය කමිටුවක් පිහිටුවා ඒ පිළිබඳව අධ්‍යයනය කර තීරණය කිරීමට යෝජනා කර ඇත. එසේම මෙම ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාල කල්මුණේ උතුර දෙමළ ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයස නම් කිරීම පිළිබඳව අච්චි මොහමඩ් නසීර් මහතා විසින් රිට් 300/2018 අංක යටතේ අභියාචනාධිකරණයේ නඩු පවරා ඇත. මෙම කාර්යාලයට අමාත්‍යාංශය විසින් යෝජනා කර ඇත්තේ කල්මුණේ උතුර උප ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයස භාවිතා කරන ලෙසය. ඒ අනුව නව ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාස පිහිටුවීම දැනට පිහිටුවා තිබෙන ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාස ගැසට් කිරීම සහ ග්‍රාම නිලධාරීව සම පිහිටුවීම හා ප්‍රතිශෝධනය කිරීම සඳහා සීමා නිර්ණ කමිටුවක් පත් කිරීම සඳහා 20/20 ඔක්තෝබර් මාස 26 වන දින රැස් වූ ගරු අමාත්‍ය මණ්ඩලය විසින් අනුමැතිය ලබා දී ඇත. එබැවින් එම ගරු අමාත්‍ය මණ්ඩල අනුමැතිය පරිදි සියලු ජාතීන් නියෝජනය කරන නිලධාරීන්ගෙන් සමන්විත සීමා නිර්ණ කමිටුවක් ස්ථාපිත කිරීමට මේ වන විට කටයුතු කර ඇති බවත් එම සීමා නිර්ණ කමිටුවේ යෝජනා පරිදි මෙම ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයේ උත්ශ්‍රේණිගත කිරීම සම්බන්ධයෙන් ඉදිරියේදී සලකා බලන බව කාරුණිකව දැනුම් දෙමි. ඒ වගේම ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයක් පිහිටෙවුවම එයට අයිති සියලුම බලතල ඒ සඳහා ලබා දිය යුතුයි. සෑම ජාතියකටම සාධාරණ වෙන විදියට මම හිතන්නේ වැඩි කලක් යන ඉස්සෙල්ලා මම මේ ප්‍රශ්නෙට මැදිහත් වෙලා විශේෂ ඇමතිවරයා හැටියට කටයුතු කරන ඔබ හැම දෙනාගේම අදහස් සාකච්ඡා කරලා බලලා.
අමාත්‍යතුමනි, මම සඳහන් කළා ඒ වගේම කෝර්ලේපත්තු මධ්‍යම කියන ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාසෙත් මඩකල්පුර දිස්ත්‍රික්කයේ කෝර්ලේපත්තු මධ්‍යම කියන ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාසෙත් ඒ වගේම ග්‍රාම සේවා වසම් 8ක් පිළිබඳව ගැටලුවක් තිබෙනවා. ඒකත් සීමා නිර්ණයට එකතු කරගෙන ඒ කොමිටු හරහා ඒකටත් ඒ විසඳුම ලබා දෙන්න කියලා මම ඉල්ලා සිටිනවා.
ඔය විශ්වය මේ ලංකාව පුරාම හැමතැනම මේ සීමා නිර්ණය කරන හැම කොට්ටාස.
ගරු චාස් නිමලදාන නාදන් මන්තුමා.
ගරු ඇමතුමා, දැන් ඇමතුමා කිව්වේ අර කොමිටියෙන් පස්සේ ඒකේ වැඩ කරනවා කියලා. දැන් මම ඉල්ලියුම් කරනවා ඇමතුමා, අර දැනට එකවුන්ටන් කාඩර් ක්‍රියේට් වෙලා තියෙන්නේ. දැන් එකවුන්ටන් එකේ උපතුමාට එහෙටත් දාන්න පුළුවන්. ඒකට කොමිටිය ඕනේ නැහැ. ඒක ඔක්කොම දැන් ඉඩම ප්‍රශ්නේ තමයි කොමිටි දාලා තියෙන්නේ. ඒකට ඇමතුමා
මේ සීමා නිර්ණය කමිටුව ওই ප්‍රදේශයකට සීමා කළා නෙවෙයි, පුරු ලංකා පුරාම මේ ප්‍රශ්නේ තියෙනවා.
ඒක හරි. දැන්
ඒ හින්දා අපි කිටි කලක් තුල සියලු දෙනාගේම අදහස් අරගෙන ජනතාවගේ ප්‍රශ්න විසඳලා බෙදලා දැන් සමහර ඒවා දකුණෙත් තියෙනවා වෙන මේ සීමාවන් පිළිබඳව, ග්‍රාම සේව නිලධාරී කොට්ටාසය පිළිබඳව, ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාසය.
සියලුම ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලවලට තියෙන බලතල ලබා දෙනවා. එහෙනම් ප්‍රශ්නයක් නැහැ හැමෝම ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයක් තියෙනවා. අනේ අවුරුද්දක් ඉවරදාට ප්‍රශ්නේ නම් ආවේ මට අද. මේ ප්‍රශ්නය අවුරුද්දක් යාට මේ ප්‍රශ්නය මගේ අවධානයට යොමු වුණේ අද. එහෙනම් අපි ඉක්මනින්ම මේක විසඳලා දෙන්නම් සාධාරණ. හොඳයි විශ්වාසය තබන්න ඉච්චරයි වුණ. දෙක අපි මේ තුන්ගොල්ලොම එකට ඉන්න පෑය. සමහරලාට හරි හරි ඒක මම බලන්න කවුන්ටන් කෙනෙක් අකවුන්ටන් කෙනෙක් හරි ප්‍රශ්නයක් නැහැනේ. එයා ඉතින් මුදල් දෙන එකනේ අපි දුන්නොත් විතරයි දෙන්නේ. හොඳයි එහෙනම් බොහොම ස්තුතියි.
ස්තුතියි. පාර්ලිමේන්තුවේ හෙට පෙරවරු 9:30ට යළි රැස්වේ.